வணக்கம். நான் பத்மினி அர்ஹந்த், எழுத்தாளர், தொகுப்பாளர், பத்மினி அர்ஹந்த் .com மற்றும் தெய்வீக பணியில் ஈடுபட்டிருக்கும் ஈசனின் மனைவி. இந்த தலைப்பின் பெயர் மறுபடியும் தமிழ் சினிமா. தமிழ் சினிமா ஹிப்போக்ரசி. இந்த தலைப்பை பற்றி நான் பேச விரும்பவில்லை என்றாலும் பேச வேண்டியதாகியுள்ளது. நான் முன்னால் சொன்னபடி சினிமா ஆக மொத்தத்தில் ஒரு பிரச்சார ஆயுதமாகி கருவியாக பயன்படுத்தப்படுகிறது தற்சமயத்தில். அதனால் இதை பற்றி மீண்டும் மீண்டும் பேச வேண்டியதாகியுள்ளது. ஆனால் நான் என்னை பொறுத்தவரை இந்த தலைப்பை நான் கடைசி முறையாக பேசப்போகிறேன். ஏனென்றால் உலகத்தில் வந்து எத்தனையோ பிரச்சனைகள் உள்ளன, எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ சம்பவங்கள், விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றதுனால அதை பற்றி பேச வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. அதுதான் முக்கியத்துவம், அதுக்கு தான் கொடுக்க வேண்டும். ஏன்னா வந்து ஒரே இண்டஸ்ட்ரி வந்து நிலைநாட்டி இருப்பதில்லை. அதுவும் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறதுக்காக வந்து அதை பற்றியே வந்து அடிக்கடி சர்ச்சை பண்ணவும் அதே பற்றி வந்து பேசணும்னு சொன்னால் இந்த யுகம் கழிஞ்சாலும் வந்து அது இது தீராத பிரச்சனையாக இருக்கும். அதனால் என்னை பொறுத்தவரை நான் வந்து இந்த தலைப்பை வந்து நான் கடைசி முறையாக நான் பேசப்போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ சொல்கிற இந்த தலைப்பில் நான் சொல்ல விரும்புகிற விஷயங்களையும் கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதை நிராகரித்தாலும் சரி, அது அவர்களை பொறுத்தது. ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் எது முன்னால் சொன்னேனோ, தமிழ் சினிமா வந்து ஒரு தமிழ் சினிமான்னு இல்லை, இந்தியன் இண்டஸ்ட்ரியே அவங்க வந்து ஹாலிவுட்டை வந்து பார்த்து காப்பி பண்ணுறாங்களோ, இல்லாட்டினா அவங்கள வந்து ஹாலிவுட்டுக்கு மேலே வந்து அவங்க வந்து தன்னுடைய இண்டஸ்ட்ரியை, இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு ப்ராபகேண்டா மிஷினரி, அதாவது பிரச்சார கருவியாக மாற்றிவிட்டார்கள், அதில் சந்தேகம் இல்லை. அதனால் அதையே வந்து அதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அவங்க நிர்ணயிச்சிட்டாங்கன்னா அது அவங்களுடைய இது முடிவாக இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இப்போ தமிழ் சினிமாவில் வந்து என்னை வந்து சுட்டி காமிச்சு எவ்வளோ வேணாலும் இது மட்டம் தட்டணுமோ, இல்லாட்டினா ரொம்ப இதாக கேவலப்படுத்தணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ விருப்பம் இருக்கோ, உங்களோட ஆசை கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணிக்கலாம், தீர்த்துக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையும் அது வந்து என்னை பாதிக்க போகிறதில்லை. என்னால் எனக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு, என்னுடைய இறைவனுக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் வந்து எத்தனையோ பேருக்கு செய்த உதவிகள், எத்தனையோ பேருக்காக நான் செய்த தியாகங்கள், அவங்களுடைய மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து அதுதான் எனக்கு முக்கியம். வேறு யாரும் உங்களை மாதிரி இருக்கிறவங்க வந்து உங்களுடைய திரைப்படம் மூலியமாக வந்து என்னை மட்டம் தட்டணும், இதாக பேசணும்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் வந்து ஒரு குறிக்கோளாக வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையாச்சு, உங்களுடைய பிரச்சனையாச்சு, அண்ட் உங்களுடைய கர்ம வினைகளாச்சு. நான் வந்து இதையும் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், யாரும் வந்து இன்னொருத்தவங்களை அனாவசியமாக பேசுகிறது, தாறுமாறாக பேசுகிறது, இல்லாட்டினா அவங்கள வந்து ரொம்ப கீழ்த்தரமாக அவங்கள காமிக்கிறது, அது இதுன்னு சொல்லிட்டு பேசுகிறவங்களாம் இருக்காங்களே, அதையே வந்து அவங்களுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் ஆக்கியாச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு தான் வந்து சேதமாகும், அவங்களுக்குத்தான் அது பாதிக்கும். ஏன்னா வந்து கரும வினைகள் ஒன்று இருக்குது, அதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஆனானப்பட்ட ராமரோட தசரதர் ராஜாவாக இருந்த தசரதர் வந்து தன்னுடைய கரும வினையிலேருந்து அவர் இது தப்பிக்க முடியல. தன்னுடைய கரும வினைகள்னால தான் அவருக்கு கஷ்டங்கள்லாம் அனுபவிக்க வேண்டியதாயிடுது. அதனால் அது யாராக இருந்தாலும் சரி, தன்னுடைய கரும வினைகள்லேருந்து தான் எந்த விதத்துலேயும் அவங்க அதிலிருந்து இது ஒரு இது கிடையாது, அவங்களுக்கு அதை தவிர்க்க முடியாது. அதை தான் நான் சொல்ல வரேன். எனிவேஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்து உங்களோட தமிழ் சினிமாவில் வந்து நீங்கள் காமிக்கிறீங்களே என்னென்னமோன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து என்னை பற்றி ஒன்றும் தெரியாது, என்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து ஒன்று வந்து ஜாடமாடையாக பேசுகிறது ஒரு கோழைத்தனம், இன்னொன்று வந்து இது ஒன்று காமிக்கிறீங்க, இந்த கேரக்டர்ஸ் ஆர் ஃபிக்டிஷியஸ் அப்படின்ட்டு, அதாவது கற்பனையால் உருவாக்கப்பட்ட கதாபாத்திரங்கள், யாரோட வந்து ரிசம்பிளன்ஸ் இருந்ததுன்னா அப்படி ஏதாவது யாரோடையும் நாங்கள் ஒப்பிடலை, இதை வந்து இது வந்து அப்படியே இருந்தாலும் வந்து ஏதோ யதார்த்தமாக தான் இது இருக்க முடியும். அதுவே வந்து இட்ஸ் அனதர் திங் வந்து உங்களுடைய டிசெப்ஷன் ஆகுது. அதாவது நீங்கள் வந்து இதை வந்து நேரடியாக ஒத்துக்கொள்கிறதுக்கு உங்கள்கிட்ட தைரியமும் இல்லை, அதுக்கு வேண்டிய நாணயமும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் கருதுகிறேன். அண்டு இன்னொன்று வந்து அதே சமயத்தில் ஒன்று வந்து அந்த மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் வேற போட்டுட்டு கதாபாத்திரங்கள் வந்து கற்பனையால் உருவாக்கப்படுகப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மறு பக்கத்தில் நீங்கள் என்ன காமிக்கிறீங்கன்னா தீஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ட்ரூ இவெண்ட்ஸ் வேறன்ட்டு, அதாவது இது நிஜமான சம்பவங்கள் ஆகும் அப்படின்ட்டு. அதனால் நீங்களே உங்களை பொய்யாக்கிக்கிறீங்க உங்களோட திரைப்படம் மூலம். அதனால் நான் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு அவசியம் இல்லை. யார் வந்து தன்னுடைய தன்னுடைய வார்த்தைகள்லே வந்து அவங்கள வந்து தன்னைத்தானே தன்னுடைய உண்மையான சுய ரூபத்தை காமிக்கிறாங்களோ அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு அவசியம் இல்லாமல் போயிடுறது. ஏன்னா வார்த்தையில் நாணயம் இல்லை, வார்த்தையில் வந்து இது இல்லை, ஒரு ஆனஸ்டி கிடையாது, ஒரு நெஜம் கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து அந்த அவங்கள பற்றி பேசுகிறதுலேயும் பிரயோஜனம் இல்லை, அது வந்து நேரத்தை தான் வீணாக்கிற மாதிரி ஆகிடுறது. இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பற்றி ஒன்றும் தெரியாது, அதாவது என்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒன்றும் தெரியாமல் இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுடைய இது மனப்பான்மை எப்படி இருக்கோ அதைப்படி நீங்கள் வந்து என்னென்ன மூலம் கற்பனை பண்ணி நீங்கள் பேசுகிறீங்க. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அதைத்தான் நான் வந்து எனக்கு வந்து அதை வந்து மறுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து இது டிஸ்க்ளைமர்னு சொல்லிட்டு போட்டாலும் நீங்கள் யாரை பற்றி டார்கெட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து நல்லாவே நீங்கள் அதையும் இது பண்ணுறீங்க, காமிக்கிறீங்க. ஆனால் அதை வந்து ஒத்துக்கொள்கிறதுக்கு வந்து உங்கள்கிட்ட தைரியம் கிடையாது, அதுக்கு வேண்டிய இன்டெக்ரிட்டியும் கிடையாது, அதாவது அதுக்கு வேண்டிய ஒரு இது இருக்கு இல்லையா, நேர்மை ஒரு நாணயம் இருக்குது வேணும், அது கிடையாது உங்கள்கிட்ட. அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுறீங்க, அது வந்து உங்களுடைய கர்ம வினைகளில் போய் சேரும் அது. அதனால் அதிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. அண்ட் இன்னொன்று வந்து நான் கேட்க போகிறது என்னென்னா, நீங்கள் வந்து இவ்வளோலாம் நீங்கள் சொல்கிறீங்க என்னை பற்றி எது வேணாலும் நீங்கள் காமிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களோட கேரக்டர்ஸ் மூலமாக காமிக்கிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து அதே இது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய முதலமைச்சர் டாஸ்மாக் முதலமைச்சர் இருந்த போய் சேர்ந்தாச்சே ஜெயலலிதா ஜெயராமன், அவங்கள பற்றி ஏன் நீங்கள் வந்து ஒரு வார்த்தை ஒரு சினிமா வந்து இல்லை வந்து காமிக்க முடியாது, அரசாட்சியில் இருந்து அவங்க பண்ணின அட்டகாசம் அட்டூழியம் வந்து உங்களை வேணால் பாதிக்காமல் இருந்திருக்கலாம், நீங்கள் என்ன என்ன வந்து திரைப்படம் திரையுலகம் அவங்களும் திரைப்படத்துலேருந்து வந்ததுனால அவங்கள பற்றி ஒன்று சுட்டி காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜெயலலிதா ஜெயராமனோடைய அரசாட்சியில் வந்து எத்தனையோ குடிமக்களுக்கு அவங்க பண்ணின ஊழல்கள், அவங்க பண்ணின அழிச்சாட்டியம், அவங்க பண்ணின இதில் அந்த அரசாட்சியில் அவங்க அவங்களால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் எத்தனையோ தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்கள பற்றி ஒரு சினிமா அது இதுன்னு சொல்லிட்டு வெளிவரலை. அது நான் வந்து எனக்கு எனக்கு ஒரு ஆச்சரியம் இல்லை. அதான் நான் முதல்ல இந்த தலைப்பில் நான் சொல்லிட்டேனே, இது வந்து நீங்கள் யாருக்கு அடிமை யாருக்கு அடியாருகன்னு சொல்லிட்டு நீங்களே நிரூபிக்கிறீங்க. நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்களே உங்களுடைய செய்கைகள் மூலம் உங்களுடைய கொள்கைகள் மூலம் நீங்கள் காமிக்கிறீங்க நீங்கள் யாரோட அடிமைகள்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இருந்தாலும் நான் கேட்குறேன் உங்களை, நீங்கள் ஏன் காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன வந்து சொல்கிறீங்க? திமிரெடுத்தவ, அகம்பாரம் பிடிச்சவ, அகங்காரம் பிடிச்சவன்னு சொல்லிட்டு. திமிர், அகங்காரம், அகம்பாவம்லாம் வேணால் உங்களுடைய அது சொத்தாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரையும் நான் வந்து ஆண்டவனோட கட்டளையை நான் இதை நிறைவேற்றுகிறேன். அப்படி இருக்கும்போது வந்து நான் வந்து யாரை பற்றி எழுதுகிறனோ யாரை பற்றி சொல்கிறனோ அவங்க ஒன்றும் பெரிய மகாத்மா உத்தமர் இல்லாட்டினா இது தெய்வத்துக்கு மேலே தெய்வம் ஒன்றும் இல்லை. அவங்கள பற்றி நான் வந்து சொல்கிறதுக்கு நான் யாரை பற்றி எழுதுகிறேன் யாரை பற்றி வந்து இது சர்ச்சை பண்ணுறனோ அவங்க வந்து அரசியல்லையும் அவங்க வந்து செய்கிற காரியங்களை பற்றி அவங்களுடைய கொள்கைகள் பற்றி அதாவது அவங்களுடைய பாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி தான் நான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன் இந்நாள் வரை. யாரோட பர்சனல் லைஃப்லேயும் நான் வந்து இது ஈடுபட்டதில்லை. யாரோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் என்னுடைய பர்சனல் லைஃப்பை வந்து உங்களுடைய இதாக ஆக்கிக்கிட்டீங்களே, ஏதோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆக்கிக்கிட்டீங்களே, அந்த மாதிரி நான் பண்ணலை. நான் பண்ணினது வந்து இந்நாள் வரை வந்து அரசியல்னு சொல்லிட்டு இருக்கிறனாலதும் இது தெய்வத்தோட கட்டளை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இதில் எனக்கு பாலிடிக்ஸ்னாலே நான் இது வந்து நான் வந்து எப்போவோ நான் சொல்லியிருக்கேன், எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு பாலிடிக்ஸ் வந்து பிடிக்காது. இருந்தாலும் ஏன்னா வந்து பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்தாலே வந்து அந்த மாதிரி ஒரு கட்ரோட், ஒரு கட்டர் பாலிடிக்ஸ், கழுநீர் சாக்கடை தான் பாலிடிக்ஸ்னு எடுத்தாலே. அது வந்து பாலிடிக்ஸில் எடுத்தாலும் சரி, அரசு இது ஃபேமிலி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லாட்டினா வேலை பார்க்குற இடத்துல பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸ்ன்னு வந்துட்டாலே அது வந்து ரொம்ப ஒரு மனுஷாலோட மனிதத்தன்மையவே அது வந்து இது பண்ணிடுறது, அவங்கள்டிருந்து பிரித்து வச்சிருது. அதாவது மனிதத்தன்மையை அவங்க மறந்துடுறாங்க பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இறங்கிட்டா. அதனாலே நான் வந்து பாலிடிக்ஸ்னாலே எனக்கு வந்து எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஆனாலும் வந்து ஆண்டவனோட கட்டளையை நான் நிறைவேற்றிருந்தேன் கொண்டிருக்கிறேன். நான் இது வந்து எத்தனையோ தடவை நான் சொல்லியிருக்கேன். அதனால் நான் வந்து இதில் வந்து எனக்கு ஒரு நான் சொல்கிறதுல வந்து எனக்கு ஒரு ஆட்சேபனை இல்லை. ஏன்னா எனக்கு மூடி மறைச்சி பேசுகிறதுக்கு எனக்கு பழக்கம் இல்லை. நான் எது என்னுடைய மனசில் படுறதோ அதை நான் வந்து சொல்கிறதில், வெளிப்படையாக நான் சொல்கிறதில் என்னுடைய நாணயத்தை தான் நான் காமிச்சிருக்கேன். நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் நாணயத்தோடு தான் நான் வாழ்ந்திருக்கேன். அதில் இந்நாள் வரை நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்னால் எனக்கு வந்து ஒரு இது கிடையாது, ஒரு வருத்தம் கிடையாது, ஒரு எந்த விதமான இது ரிக்ரெட்ஸ் கிடையாது எனக்கு. அதனால் நான் வந்து யார்கிட்டையும் மூடி மறைச்சது கிடையாது. எது என்னுடைய இதோ அபிப்பிராயமோ, எது என்னுடைய கருத்துக்களோ அதை நேரடியாக வெளிப்படையாக நான் எடுத்து கூறியிருக்கிறேன். யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கள்ட்ட நான் சொல்கிறது தான் என்னுடைய வழக்கம். எனக்கு மூடி மறைச்சி பேசுகிற எனக்கு பிடிக்காது. யாருக்கு பின்னாடியும் நான் பேச எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. அதனால் அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன் வருகிறேன் என்றால், உங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையை பற்றி தெரியாது. இருந்தாலும் வந்து என்னமோ நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்னை பற்றி என்னோட வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் இது ஏதோ இதை வச்சு டெலிஸ்கோப் வச்சு பார்த்த மாதிரி எவ்வளோ தூரத்துலேருந்து இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில் நீங்கள் வந்து உங்களுடைய இதில் காமிக்கிறீங்க. அது உங்களுடைய கேரக்டரை தான் வெளிப்படுத்துகிறது அந்த மாதிரி நடந்துக்கிறதுனால. ஆனால் நான் இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் என்னை பற்றி வந்து எவ்வளோ வேணாலும் எப்படி வேணாலும் காமிக்கலாம்னு சொல்லிவிட்டு அது ஒரு என்னமோ தன்னைத்தானே நீங்கள் கொடுத்துக்கிட்ட லைசன்ஸாக இருக்கலாம். ஆனால் இதே நான் வந்து என்ன கேட்க வரேன்னா, நீங்கள் வந்து இதுன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுன்னு சொல்லிட்டு எடுத்தால், ஜெயலலிதா ஜெயராமன் பற்றி வந்து யூனோ ஒரு சரித்திரமே எழுதலாம். அவங்களோட சரித்திரமே வந்து அரசாட்சியில் உட்கார்ந்தது நாள்லேருந்து கள்ள ஓட்டு வாங்கி கள்ளத்தனமாக அரசாட்சி பண்ணி பண்ணாத அட்டகாசம் அட்டூழியம் கிடையாது. அது அப்படி இருக்கும்போது அதே மாதிரி இன்னொரு கட்சி, தமிழ்நாடோட இன்னொரு கட்சி டிஎம்கே, கருணாநிதி அவருக்கு பட்டம் வந்து கலைஞர் பட்டம்லாம் கொடுத்து டாக்டர் கருணாநிதின்னு சொல்லிட்டு வேற சொல்லி டாக்டர் கருணாநிதி அண்ட் கலைஞர் பட்டம்லாம் கொடுத்து நீங்கள் வந்து தலையில் வைப்போமா இல்லாட்டினா கோபுரத்தில் வைப்போமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இது. அவங்க இவங்க ரெண்டு பேரும், கருணாநிதியும் சரி ஜெயலலிதாவும் சரி, மாறி மாறி கட்சியில் உட்காந்து இவங்க பண்ணாத அட்டகாசம் கிடையாது அட்டூழியம் கிடையாது, மக்களை வந்து மிரட்டுறதும் அவங்கள துன்பப்படுத்தினது அதெல்லாம் எத்தனையோ பேர், நானே வந்து எத்தனையோ மக்கள் பேசி என்கிட்டையும் கூறியிருக்கிறார்கள், மற்றவங்கள்ட்ட அவங்க சொன்னதையும் நான் கேட்டிருக்கேன். அதனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வந்து அதை மூடி மறைச்சி சிமெண்ட் பண்ணி இல்லாட்டினா சுகர் கோட் பண்ணி அது எல்லாத்தையும் மறைச்சி வைக்கலாம். ஏன்னா எல்லாம் திரை உலகமாச்சு, அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து காமிச்சு கொடுக்கக்கூடாதோ இல்லாட்டினா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உங்களுக்கு இது ஃபேவர்ஸ் வாங்கிக்கிறீங்க இல்லையா, அதனால் அது அதனாலேயோ ஏதோ நீங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணுறீங்க அவங்கள வந்து அவங்களுடைய அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தெரியுது. அந்த இதுவும் வந்து உங்களுடைய கேரக்டரை பற்றி நல்லா தெரிய வருது. அண்ட் இன்னொரு உதாரணம் என்ன சொல்ல வரேன்னா, சோனியா காந்தி எடுத்துக்கோங்க. சோனியா காந்தி இஸ் ஆல்சோ ஃபீமேல் அண்ட் ஷீ இஸ் பீன் அ பாலிட்டிஷியன் அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ இன் ஆப்போசிஷன், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அப்படிங்கும்போது சோனியா காந்தியை பற்றி சொல்ல வேண்டியதானே உங்களுடைய படத்தில், ஏன் அதுக்கு தைரியம் வர மாட்டேன்து உங்களுக்கு? ஜெயலலிதா, சோனியா காந்தி இவங்கள்ட்டெல்லாம் என்ன, இவங்களுடைய சரித்திரம் இவங்களுடைய வரலாறு எல்லாம் வந்து அதை பற்றியும் விமர்சனம் பண்ண வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஏன் என் மேலே உங்களுக்கு இருக்கிற ஒப்சஷன் இருக்குது? அதுவும் வந்து நெகட்டிவ் போர்ட்ரேயல், நெகட்டிவ் ப்ரொஜெக்ஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு குறிக்கோளாக இருக்கீங்க, அதே உங்களுக்கு உத்தேசமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் எனக்கு கேட்குறதுல வந்து நினைக்கிறேன் எல்லாம் எனக்கு உரிமை இருக்குது. ஏன்னா வந்து யார் வந்து ஒருத்தர் வந்து அனாவசியமாக வந்து இன்னொருத்தவங்களை வந்து தாக்குதல் பண்ணுறதும் இன்னொருத்தவங்களோட வந்து அவங்கள வந்து தவறான முறையில் வந்து நம்ம காமிக்கணும்னு சொல்லிட்டு அதே ஒரு குறிக்கோளாக வச்சுருந்தா அது வந்து இதே வந்து ஒரு இதாகிடுறது, ஒரு சம்பிரதாயம் ஆகிவிட்டது இப்போ தமிழ் சினிமாவில். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு அப்படியே வந்து தமிழ் சினிமாவில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து காமிக்கணும்னு சொன்னால் காமிங்க, உங்களோட ஜெயலலிதா ஜெயராமன் பற்றி காமிங்க. நான் தான் கேட்கணுன்னு இருக்கேன். ஜெயலலிதா ஜெயராமன் வந்து எம்ஜி ராமச்சந்திரனோட இது கனெக்டடு. அப்படி இருக்கும்போது எம்ஜி ராமச்சந்திரன் வாஸ் மேரிட் டு சம்வன் பை த நேம் ஜானகி. ஜானகின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் எம்ஜிஆருக்கு. அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா எங்கேன்னு வந்தாப்பில், ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன உறவு கேளுங்க. உங்களுடைய திரைப்படத்தில் ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? அதே மாதிரி சோனியா காந்தி ஆட்டேவியோ குவாத்ரோச்சின்னு சொல்லிட்டு போஃபோர் ஆர்ம்ஸ் டீல் த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் அண்ட் அலார்மிங் இது ஸ்கேண்டல், இந்தியாவே பரபரப்பாக ஆச்சு. அப்படி இருக்கிற போஃபோர் ஆர்ம்ஸ் டீலில் வந்து இந்திரா காந்தி, எக்ஸ்கியூஸ் மீ, சோனியா காந்தி தன்னுடைய இது ஆல் ஐ மீன் ஃபார் ஆல் இட் கோஸ் தட் ஷி வாஸ் ஹர் பாய் ஃப்ரெண்ட். அப்படி இருக்கும்போது வந்து அதை ஏன் காமிக்க மாட்டேன்றீங்க? And then she was defending him until his dying days. Why not, you know, project that in your movies? So, adhaiye kaamikka maatenreenga, dhairiyam illaya ungalta? என்னை வந்து நீங்கள் இவ்வளோ காமிக்கிறீங்களே, என்னை வந்து இவ்வளோ மட்டன் தட்டலாம், இன்னும் எப்படி வேணாலும் சொன்னாப்பில் நாக்கு எந்த பக்கம் வழியும் சொல்லிட்டு அதுக்காக உங்களுக்கு வந்து ஏதோ யாரோ வந்து லைசன்ஸ் கொடுத்தாப்புல நீங்கள் கேட்குறீங்களே. இப்போ நான் தான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, நீ இவங்களை பற்றிலாம் வந்து ஏன் கேட்கக்கூடாது, இவங்களை பற்றி ஏன் நீங்கள் வந்து உங்களுடைய திரை உலகத்தில் வந்து நீங்கள் இது விமர்சனம் பண்ண முடியாமல் இருக்கு. இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, சில பேர் வந்து இது படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கதை வசனம் அவங்களே திரைக்கதை வசனம் தொகுப்பாளர் எழுத்தாளர் அது இதுன்னு சொல்லிட்டு ஆல் இன் ஒன்னாக இருக்கிறாப்புல காமிக்கிறாங்க. அப்படி அவங்களோட திரை கதை வசனம் எப்படின்னா வந்து அந்த திரைப்படமே வந்து சுயநலம் பற்றி படம் மாதிரி கேரக்டர்ஸ் அந்த கதாபாத்திரங்கள் உருவாக்கி எப்படி ஒரு குடும்பத்தில் வந்து சில பேர் வந்து சுயநலவாதியாக இருக்காங்க, ஒருத்தருக்கு வந்து ஒருத்தரோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுன்னா அந்த அவங்களோட வாழ்க்கையை பற்றி நினைக்காம அவங்க மற்றவங்கெல்லாம் வந்து சுயநலவாதியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திரைப்படத்தில் வேணால் காமிக்கலாம். இதெல்லாம் வந்து திரைப்படத்தில் காமிக்கிறது ரொம்ப சுலபம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் வந்து இதை வந்து நடத்தி காட்ட முடியுமா? அவங்க வந்து எப்படி இவங்க வந்து திரைப்படத்தில் வந்து தன்னுடைய திரைக்கதை வசனம் மூலமோ இது டைரக்டராகவோ இல்லாட்டினா எந்த வகையிலையும் வந்து அவங்க வந்து எப்படி கன்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதை வந்து திரைப்படம் மூலமாக காமிச்சு நல்ல பேர் வாங்கிக்கிறாங்க. ஆனால் அதே நபர்கள் வந்து நிஜ வாழ்க்கையில் எப்படி அவங்க வந்து எது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து எப்படி ஒரு மாரல் கற்று இது மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ அது வந்து அவங்களுடைய நிஜ வாழ்க்கையில் வந்து அதை வந்து இது பண்ணுறாங்களா, அதை பயன்படுத்துகிறாங்களா, அதை வந்து அவங்களே உதாரணமாக காமிக்கிறாங்களா அவங்களோட நிஜ வாழ்க்கையில்? அது ஆக்சுவலி அதை பார்க்க போனால் அது கிடையாது. அதில் தான் வந்து வந்து திரையுலகத்துக்காக ஒரு இது தன்னுடைய கேரக்டரை ஒரு மாதிரி காமிக்கிறாங்க, ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவங்க எப்படின்னு சொல்லிட்டு அது தெரிய வருகிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த திரைக்கதை வசனம் எப்படி அவங்க வந்து நடத்துகிறாங்கன்னா, ஒரு திரைக்கதை இப்போ கதாபாத்திரம் வந்து சுயநலமாக இருக்கிறது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஆடியன்ஸ்க்கு கொடுக்குறாப்புல இருக்குது. அது நல்ல மெசேஜ் தான், அதில் வந்து அதை பற்றி நான் ஒன்றும் இது பண்ணலை, டிஸ்பியூட் பண்ணலை அதை நான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் வரேன்னா, அவங்கள அதே யார் அந்த மாதிரி யார் படம் தயாரிக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய நிஜ வாழ்க்கைன்னு சொன்ன சொந்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வந்த உடனே அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட ஒரு பெரிய சுயநலவாதி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தெரிய வருகிறது. இதை எப்படி எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தவர் வந்து தன்னுடைய இன்டர்வியூலே தான் வாயாலேயே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என்னுடைய இந்த படம் நான் எடுத்தேன், இது வந்து இந்த கதாபாத்திரம் வந்து ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவனை வந்து இது கல்யாணம் ஆன சில மாதங்களில் அவள் வந்து தன்னுடைய கணவனை இழந்து விடுகிறாள். ஏன்னா அவர் கணவர் வந்து இறந்து போகிறார். போயிட்டதுனால அந்த பொண்ணோட வாழ்க்கை வந்து இதாகிடுறது, சீர்குலைந்து விடுகிறது. ஆனால் அவங்க அந்த பொண்ணோட வீட்டில் பிறந்த வீட்டில் திரும்ப வந்ததுக்கப்புறம் அவங்கவுங்க அவங்களோட வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்கவுங்களோட பிரச்சனை தான் அவங்களுக்கு பெருசாக தெரிகிறது ஒழி இந்த பொண்ணை வந்து யாரும் இது கவனிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அந்த படம் அப்படி இருக்கும்போது அதனால் ஒவ்வொருத்தருக்கும் போய் இவர் தான் போய் அறிவுரை சொல்லி அந்த பொண்ணை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்கலையே, அந்த பொண்ணை பற்றி நீங்கள் யோசிக்காமல் உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்கள் வந்து சுயநலத்தில் அந்த பொண்ணை வந்து நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்து கூறுகிறாரு. இதே நபர் திரைப்படத்தை வெளியில் வந்து தன்னுடைய நிஜ வாழ்க்கையும் சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படியா இருக்கிறார், இவரை விட ஒரு பெரிய சுயநலவாதி யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தெரிய வருகிறது. ஏன்னா அவரே தன்னுடைய இன்டர்வியூவில் என்ன சொல்கிறார், என்னுடைய மூன்று பெண்கள் வந்து பருவம் அடைந்த பிறகு நான் வந்து எனக்கு இது யோசிக்க வேண்டியதாயிடுத்து அவங்களுடைய கல்யாண விஷயத்தை பற்றி. அதனால் வந்து நான் நினச்சேன் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பெரிய டாக் ஷோ இது லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. டாக் ஷோ லான்ச் பண்ணுறது எங்கே, எந்த நெட்ஒர்க் யூஸ் பண்ணினார் இவர், இவருடைய வாயால் சொன்னது. நானாக கற்பனை, இவங்களை உங்களை மாதிரி நான் கற்பனையில் எதுவும் நான் இது பண்ணுறதில்ல. நான் வந்து ஐ கோ வித் த ஃபேக்ட்ஸ், வித் ஹார்ட் கோர் எவிடன்ஸ், நாட் ஃபிக்மெண்ட் ஆஃப் மை இமேஜினேஷன். அதனால் அதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்ன. ஆனால் நீங்கள் தான் உங்களை வந்து தன்னைத்தானே மேதாவிகளாகவும், நான் வந்து ஏதோ மக்கு பிளாஸ்திரி இது முட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இது வேறு உங்களுக்கு அபிப்பிராயமாக இருக்குது. அது அப்படின்னா வந்து அந்த சிவபெருமான் உங்கள்கிட்ட வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கன்சல்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா, வந்து எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட முதல்ல வந்து அட்வைஸ் கேட்டிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க நீங்கள். அண்ட் இது இப்போ சொல்ல வரேன், நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே நபர் வந்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி இன்டர்வியூவில் சொல்லும் போது என்ன சொன்னார், தன்னுடைய குடும்பத்தில் வந்து மூணு பெண்கள் வந்து பருவம் அடைந்த பிறகு அவங்களுடைய கல்யாணம் விஷயத்தை பற்றி வந்து அவங்களுக்கு யோசிக்க வேண்டியதாகிடுத்து. அதனால் அவர் வந்து இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து இந்த டாக் ஷோ ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதையும் பெருமையாக சொன்னார். அந்த டாக் ஷோ எந்த நெட்ஒர்க்கில் ஆரம்பித்தாப்பில், ஜெயா டிவிலையும் சன் டிவிலையும். ஜெயா டிவி எல்லாருக்கும் தெரியும், அது ஜெயலலிதா ஜெயராமன் ஆரம்பித்த டிவி அண்ட் நெட்ஒர்க்கு. அண்ட் அதே மாதிரி சன் டிவி இது டிஎம்கே கருணாநிதி அண்ட் ஃபேமிலியோட அப்படி இருக்கும்போது, ஸோ ரெண்டு பேரோட சேனலில் வந்து தன்னுடைய டாக் ஷோ நடத்துகிறதுனால தெரிய வருகிறது இவருக்கு வந்து இந்த இவரோட படத்தில் வந்து இவங்களை பற்றி அட்டாக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அட்டாக்னால் என்ன, பாலிட்டிக்ஸை பற்றி அவங்க என்ன ஊழல்கள் அவங்களுடைய பண்ணுற இது அரசாட்சியில் வந்து நடக்கிற இது குற்றங்கள் தவறுகள் அதையெல்லாம் வந்து திரைப்படத்தில் எடுத்து காமிக்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா வந்து சுயநலத்தினால அவங்கவுங்களோட நெட்ஒர்க்ஸில் வந்து இவங்க தன்னுடைய டாக் ஷோ எல்லாம் காமிச்சு தன்ன சொத்து சம்பாதிக்கணும், தன்னுடைய பெண்கள் எல்லாத்தையும் வந்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆசையிலையும் அந்த சுயநலத்திலையும்னால சுயநலத்திற்காக அவங்க வந்து அவங்க கருணாநிதியோட அரசாட்சியை பற்றியோ இல்லாட்டினா ஜெயலலிதாவோட அரசாட்சியை பற்றியோ அவங்களுக்கு சொல்கிறதுக்கு இது இல்லை, தைரியம் இல்லை அண்டு இஷ்டம் இல்லை. ஏன்னா சுயநலம் ஆயிடுறது. அதனால்தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, படத்தில் வேணால் ரொம்ப நல்லா காமிக்கலாம் வந்து சுயநலவாதியாக இருக்கக்கூடாது, அது வந்து தவறான இதாக இருக்கும் பண்பு, அந்த மாதிரி இது மனப்பான்மை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஐ ஃபுல்லி அக்ரி, மீன்ஸ் இந்த சுயநல இந்த கலியுகம் சொல்லி எடுத்தாலே வந்து இப்போ முன்னணியில் நிற்கிறது வந்து சுயநலம்தான். முக்காலி மூணு விஸ் இது பிரச்சனை வந்து இப்போ பார்க்க போனால் இப்போ நடக்கிற உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளில் மொத்த இது வகையில் பார்த்தா இது முழு முக்காலே மூணு வீசம் வந்து பிரச்சனை வந்து சுயநலத்தினால் நடக்கின்றன. அப்படி இருக்கும்போது வந்து தன்னுடைய பேராசை சுயநலம் பொறாமை அதனால தான் வந்து இவ்வளோ பிரச்சனைகள்லாம் நடக்குது. அவங்கவுங்க அவங்களுடைய காரியங்களையும் அவங்கவுங்க அவங்களுடைய வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா உலகத்தில் இருக்கிற பாதி பிரச்சனையே வருதுக்கு அவசியம் இல்லை. ஆனால் எங்கே விடுறாங்க, அதை சொன்ன தானும் வாழ மாட்டாங்க, மற்றவங்களையும் வாழ விடுறதில்லை, அந்த மாதிரி உலகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து இப்போ என்ன நினைக்க வேண்டியதாக இருக்குன்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்க திரைப்படத்தில் வேணால் ரொம்ப இதாக கருத்துக்கள்லாம் தெரிவித்து மாரல் மெசேஜஸ்லாம் கொடுக்கறதுக்காக இதாக இருக்கலாம். ஆனால் அதே வந்து அதே நபர்கள் தன்னுடைய சுய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு, சொந்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதே வந்து அந்த சுயநலம்தான். எந்த சுயநலத்தை பற்றி அவங்க வந்து தவறுன்னு சொல்லிட்டு திரைப்படத்தில் காமிக்கிறாங்களோ அந்த சுயநலம்தான் அவங்க அவங்களுடைய சொந்த வாழ்க்கை. விஸ்வரூபம் எடுத்து அவங்களுடைய தைரியம், நேர்மை, நாணயம் அப்படின்ட்டு ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் அவங்க வந்து பறி கொடுத்துட்றாங்க போல இருக்க. இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, மேடையிலையும் திரை படத்துலேயும் வந்து ரொம்ப பிரச்சாரம் பண்ணலாம், ஐ மீன் ரொம்ப இதாக பேசலாம், வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நிஜ வாழ்க்கையில் அதை வாழ்ந்து காட்டுகிறது ரொம்ப கடினம். அது வந்து அந்த மாதிரி இருக்கிற பேர்கள் இப்போ அதுவும் இந்த கலியுகத்தில் ரொம்பவே அதை பார்க்கறது அபூர்வமாகிவிட்டது. அதனால் வந்து திரைப்படம் வந்து ஆகமத்தம் வந்து ஒரு பிரச்சார ஆயுதம், பிரச்சார யந்திரமாகிவிட்டதே ஒழிய கலையையும் கலை உலகத்தையும் வந்து அது சீர்திருத்தணும், அதுக்கு வந்து ஒரு படம் சொல்லிட்டு எடுத்தால் வந்து ஒரு இந்த மாதிரி சர்காஸ்டிக்காக வந்து ஜாடமாடையாக பேசுகிறதும் இல்லாட்டினா வந்து இன்னும் என்னையே டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு குறிக்கோளாக இருந்ததுன்னா அது வந்து அவங்களுக்கு தான் வந்து நஷ்டமாகுமே ஒழிய என்னை பொறுத்த வரையும் எனக்கு வந்து ஒரு கவலை இல்லை. இன்னொன்று நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்து நீங்கள் வந்து சிவபெருமானை வந்து ஐஸ் வைக்கலாம், மீன்ஸ் அவரை பற்றி வந்து ரொம்ப நல்லா பேசி புகழ்ந்தால் அவர் வந்து நீங்கள் வந்து உச்சி கோபுரத்தில் உட்கார வச்சாலும் அவர் வந்து உச்சி குளிந்துரும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா சிவபெருமானை பொறுத்தவரை அவரை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் சொன்னாலும் அவருக்கு ஒரு கவலை இருக்க போகிறதில்ல. ஆனால் அவருக்கு யார் ரொம்ப பிரியம், அவருக்கு யார் ரொம்ப அன்பு உடன்பட்டவர்களோ இல்லாட்டினா தன்னுடைய குடும்பத்தினரும் சரி தன்னுடைய பக்தர்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனதுக்கப்புறம் அவங்கள பற்றி ஏதாவது சொன்னால் அவர் வந்து ருத்ரதாண்டவம் என்ன ருத்ர ரூபம் எடுத்து அவங்கள வந்து தண்டிச்சிருக்காரு, தண்டிச்சுட்டு இருக்காரு. அது வந்து நீங்கள் வேணால் உங்களுடைய கண்ணுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். மற்றபடி சிவபெருமானி யாரும் போலி, கபடம், கல்மிஷம் இந்த மாதிரி கொள்கைகள் நடத்தைகள் மூலம் ஏமாற்ற முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்து இறைவன் அதாவது சிவன் சொல்லிட்டு சொல்ல வந்தால் அவர் வந்து தன்னை விட தன்னை வந்து யாரும் வந்து தவறாக பேசினாலும் இது மாதிரிலாம் அவருக்கு வந்து அதை பொருட்படுத்துது படுத்துவதில்லை. ஆனால் தனக்கு வேண்டியவர்கள் தனக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய அருள் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு வழங்கி அவர் வந்து யாரை தன்னுடைய குடும்பத்தினர் தன்னுடைய பக்தர்கள்னு சொல்லிட்டு அவர் ஆதரிக்கிறாரோ அவங்கள வந்து யாராவது தவறாகவும் தரங்கட்டத்தனமாகவும் இல்லாட்டினா துன்புறுத்தணும் அப்படின்ற ஒரு உத்தேசத்தில் ஏதாவது நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்கள வந்து அவர் தண்டிக்காமல் விடுறதில்லை. இது நானே வந்து என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வரலாறில் நான் வந்து எத்தனையோ பேருக்கு அந்த மாதிரி நடந்து நான் பார்த்துருக்கேன் என்னுடைய கண்ணால். அதனால் இதை பற்றியெல்லாம் நான் வந்து என்னுடைய வரப்போகிற நான் பப்ளிஷ் பண்ண போகிற புக்கில் நான் எழுதுகிறேன். அதனால் கொஞ்சம் பொறுமையோடு நீங்கள் காத்திருங்கள், அதை பற்றி எல்லாம் உங்களுக்கு விஷயம் தெரியும். அண்ட் ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்து இதில் தான் வந்து இறைவன் அதாவது சிவனுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இங்கே சாதாரண மனிதர்கள்னு சொல்லிட்டு எடுத்தால் அரசியல்வாதிகளோ இல்லாட்டினா சினிமா துறையில் இருக்கிறவங்கள பற்றி, அவங்கள பற்றி எவ்வளோ வேணாலும் நல்லா புகழ்ந்து பேசிட்டு அவங்களுக்கு வேண்டியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய அவங்களுக்கு யார் வந்து இது அவங்களோட வேலை பண்ணுறாங்களோ இல்லாட்டினா குடும்பத்தினராக இருக்கவங்க யார் எப்படி உறவு இருந்தாலும் சரி அவங்கள பற்றி யார் தரமட்டமாக பேசினாலும் அவங்களுக்கு வந்து என்ன ஒரு ஆட்சேபனை இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா வந்து அவங்க என்ன நினைக்கலான்னா, நம்மளை பற்றி நல்லா பேசுகிறாங்களே அதே போகிறோம், மற்றவங்களை பற்றி நம்மளுக்கு வேண்டியவங்களாக இருந்தாலும் சரி அவங்கள பற்றி தவறாக பேசினா பரவாயில்ல, ஆனால் என்னை வந்து நல்லா புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமைப்படுறது அந்த மாதிரி இருக்குது. அது வந்து மனித குணம். ஆனால் இறைவன்கிட்ட அந்த மாதிரி கிடையாது. தன்னை வந்து யார் இது பண்ணி நான் அதை பொருட்படுத்துறதில்லை, ஆனால் தனக்கு வேண்டியவங்கன்னு சொல்லிட்டு யாராவது பற்றி அவங்கள வந்து அனாவசியமாகவும் கேவலப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உத்தேசம் உள்ளவர்களை வந்து அவர் தண்டிக்காமல் விடுறதில்லை. அகங்காரம் திமிர் பிடிச்சவ என்னை வந்து நீங்கள் அந்த மாதிரி காமிக்கிறீங்க உங்களுடைய திரை உலகம் மூலமாக. ஆனால் இதை வந்து நீங்கள் என்ன யோசிக்க மாட்டேன்றீங்கன்னா, நான் வந்து இந்நாள் வரையும் வழியக்க யார்கிட்டையும் நான் இது சொல்கிறதில்ல, நான் வந்து யாரோட பிரச்சனையிலையும் தலையிடுறதில்லை. அது என்னுடைய சுபாவம். அந்த மாதிரி நான் யாருடைய விஷயத்துலேயும் அனாவசியமாக எந்த இது தலையிடுறது எனக்கு பிடிக்காது, நான் தலையிட்டது கிடையாது. ஆனால் நான் மறுபடியும் கூறுகிறேன், ஆண்டவனின் கட்டளையை வந்து நான் இது மறுக்க முடியாது, அண்ட் மறுக்கவும் மாட்டேன் நான். அப்படி இருக்கும்போது வந்து ஆண்டவனின் கட்டளையை வந்து நான் இப்பொழுது வந்து நிறைவேற்றுகிறேன். அப்படி இருக்கும்போது வந்து யார் வந்து அவர் வந்து யாரை வந்து நீ தட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாரோ அவரை நான் கேட்டு தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதில் ஆட்சேபனைனா அவர்கிட்ட போய் கேளுங்க, உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸும் உங்களுடைய வருத்தத்தையெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள். என்கிட்ட மோதினா என்ன அர்த்தம்? அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதனால்தான் நான் சொன்னேன், ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி மாதிரி உங்களுக்கு நான் இழைச்சவளாக இருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன், என்கிட்ட உங்களுடைய மோதல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு அப்படி என்ன வேணாலும் நீங்கள் ஒரு பக்கத்தில் அந்த அந்நியர்கள் அட்டூழியம் பண்ணுற அசுரர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த உலகத்தை யார் ஆட்டி படிச்சிட்டு இருக்காங்களோ அசுரர்கள், அவங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அவங்களோட அடிமைகளாகவும் அடியார்களாகவும் இருக்கிறதுனால அவங்க என்ன உங்களுக்கு உத்தரவு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய உத்தரவை வந்து லக்ஷ்மண் கிழித்த கோட்டை வந்து சீதையும் தாண்டியாச்சு, ஆனால் நீங்களும் வந்து அவங்களுடைய கிழிச்ச கோட்டை வந்து நீங்கள் வந்து இது தாண்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இது வேற, அந்த மாதிரி ஒரு பக்தியோடு நீங்கள் அவங்களுடைய உத்தரவை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, கடைப்பிடிச்சு வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி அசுரர்களோட உத்தரவை நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, அதை மறுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவிடை பண்ணுறவங்க, நான் தெய்வம், இறைவன், ஆதி பகவன் அவருடைய கட்டளை நான் எப்படி நான் மீற முடியும்? அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதனால் நீங்கள் என்ன திமிர் பிடிச்சவ அப்படி பேசுகிறா இப்படி பேசுகிறா அவளுக்கு ரொம்ப மண்டகருவம் அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாய்க்கு வந்தபடி நீங்கள் உங்களுடைய கதாபாத்திரம் மூலமாக நீங்கள் வந்து என்னை திட்டுறீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒன்று யோசிக்கணும், நான் வந்து யார் சொல்கிறேனோ அவங்க ஒன்றும், திரும்பவும் நான் சொல்கிறேன், அவங்க ஒன்றும் மகாத்மா இல்லை, அவங்க ஒன்றும் பெரிய உத்தமர்கள் இல்லை, இல்லாட்டினா இன்னும் தெய்வத்தின் ஸ்வரூபம் கிடையாது. அப்படி இருந்தால் வந்து எனக்கு ஒன்றும் இது இல்லை, ஐ மீன் அந்த ஆண்டவனே அந்த மாதிரி உத்தரவு கொடுக்க மாட்டார், தெரிஞ்சதா? அதனால் யார் வந்து வந்து அவங்களுடைய ஆட்சியிலையும் அவங்களுடைய சுயநலத்தினாலுமும் அவங்களுடைய ரொம்ப இந்த தன்னுடைய குணங்கள் இருக்கே, இந்த குணங்கள் தீய குணங்கள்னால வந்து எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு வந்து அது வந்து அதை பாதிக்கிறது. அதை பற்றி வந்து தான் நான் எழுதுகிறேன், அதை பற்றி தான் நான் வந்து இது சர்ச்சை பண்ணுறேன். ஒன்லையே வந்து அனாவசியமாக வந்து உங்களை மாதிரி சொந்த பிரச்சனையிலையும் பர்சனலில் இது அட்டாக்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. அப்படியே வந்து ஏதாவது நான் வந்து இது பதில் கூற வேண்டியதாக இருந்ததுன்னா அது நீங்கள் என்னை பற்றி சொல்கிறதுனால, அதுவும் ரொம்ப நாள் ரொம்ப வருடங்கள் நான் ரொம்ப பொறுமையாக இருந்ததுக்கப்புறம் நான் வந்து பதில் கொடுக்குறேன். அதுவும் அந்த ஆண்டவன் சொல்லி இந்த மாதிரி வந்து ரொம்ப ஜாஸ்தி இடம் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. எதற்கும் ஒரு அளவு இருக்கிறது மாதிரி பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வேணால் என்ன வேணாலும் சொல்லலாம், அதுவும் எத்தனை வருடக்கணக்கானும் ஆனாலும் வந்து நீங்கள் மாற மாட்டீங்க. ஆனால் நான் வந்து அதை வந்து பொறுத்துக்கிட்டு சகிச்சு கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதை ஒரு நீங்கள் அதை எதிர்பார்க்குறீங்க. அது வந்து நடக்கிற காரியம் இல்லை. ஏன்னா நான் சொன்னப்பில் அந்த ஆண்டவனே சொன்ன மாதிரி எதற்கும் வந்து ஒரு இது இருக்குது, அளவு இருக்குது. வந்து அதை வந்து எப்போ வந்து ஒரு இது லிமிட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லிமிட்டை தாண்டினதுக்கப்புறம், ஒரு அந்த அளவை தாண்டினதுக்கப்புறம் ரொம்ப ஜாஸ்தி பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா, இந்த மாதிரி பேசவும் நடக்கவும் ஆரம்பிச்சேன்னா தட்டி கேட்கறது வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் முதல்ல நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எதனால் நான் வந்து அந்த மாதிரி பதில் கொடுக்க வேண்டியதாக இருக்குன்னு. உங்களுடைய நடத்தைகள், உங்களுடைய கொள்கைகள், உங்களுடைய வழிமுறைகள், செய்கைகள் அந்த அதனால தான். அதனால் எனக்கு ஒன்றும் இதில் பெருமையும் சந்தோஷமும் கிடையாது. அதனால் நீங்கள் என்னை திமிர் பிடிச்சவ, மண்டகிரமம் பிடிச்சவ, ஆணவம் பிடிச்சவ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுடைய மனசில் எவ்வளோ வெறுப்பு கசப்பு இருக்கோ அது எல்லாத்தையும் உங்களுடைய கதாபாத்திரம் மூலமாக வந்து என்னை வந்து சபிக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அதில் உங்களுக்கு ஒரு தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுன்னா ஒரு அது வந்து உங்களுடைய மனநிலைமையை தான் காமிக்கிறது ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. அதே சமயத்தில் நான் என்ன கேட்பேன்னா, நீங்கள் வந்து திமிர் மண்டகர்வம் அது இதுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தா நீங்கள் வந்து உங்களுடைய ஜெயலலிதாவை எடுத்துக்கோங்க. அரசாட்சின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் யாரை வந்து ஆட்சியில் வந்ததுக்கு உட்கார்ந்ததுக்கு அப்போவே வந்து கருணாநிதியோட வீட்டில் போய் ரெய்ட் பண்ணி போலீஸ் மூலியமாக ரெய்ட் பண்ணி அவரை வந்து இது ஐ மீன் வித் இன் ஹிஸ் அண்டர் கார்மெண்ட்ஸோட வெளியில் ஏற்றினாங்க அம்மா. அப்போ மாத்திரம் உங்களுக்கு அந்த ஜெயலலிதா ஜெயராமோட ஆணவம் அகங்காரம்னா இது காணலை இல்லையா? அதை வந்து திரைப்படம் மூலமாக வந்து காமிக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியமும் இல்லை, அதை வந்து காமிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட நாணயமும் இல்லை இல்லையா? நீ எங்களை என்ன வந்து நீங்கள் வந்து அகம்பா பிடிச்சவ திமிர் எடுத்தவன்னு சொல்லிட்டு காமிக்கிறீங்களே, இது நான் கண்ணார உங்களுடைய டிவியிலே நான் தமிழ்நாட்டிலே பார்த்தேன், இது சவுத் இந்தியாவில் பார்த்தேன், நாட் நெசசரிலி இன் தமிழ்நாடு, பட் இது அகில இந்தியாவிலையுமே காமிச்சாங்க இந்த இந்த வேடிக்கை. அம்மா அரசாட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஐயாவை உள்ள தள்ளுறது, ஐயா அரசாட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அம்மாவை உள்ள தள்ளுறது, இப்படி தான் ரெண்டு பேரும் மாறி மாறி போட்டா போட்டி போட்டு யார் வந்து இன்னொருத்தவங்களை எப்படி அவமானப்படுத்தி இதுக்கு ஜெயிலுக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போலாம் நாடகம் நடத்தினாங்க. திரையுலகத்துலேருந்து வந்ததுனாலும் என்னவோ படம் காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த படத்தையெல்லாம் ஏன் காமிக்கக்கூடாது நீங்கள்? இது நான் என்ன கேட்குறதுல தப்பா? என்ன சொல்கிறீங்களே, நான் தான் அகம்பாவம் பிடிச்சவ திமிர் எடுத்தவன்னு சொல்லிட்டு ஒரு அரசாட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இன்னொரு தன்னுடைய எதிர்கட்சியில் இருக்கிறவங்களை போலீஸ் நடுராத்திரியில் போய் போலீஸ் ரெய்ட் பண்ண சொல்லி அவரை வந்து கட்டின துணி கூட கட்ட விடாமல் இதோட நடுராத்திரியிலே வந்து இது விலங்கு போட்டு கூட்டிகிட்டு பண்ணாப்புல ஜெயிலுக்கு அனுப்பிச்சாப்புல ஜெயலலிதா ஜெயராமன் கருணாநிதியை. அதே மாதிரி கருணாநிதி இதுக்கு வந்ததுக்கு அவர்கிட்ட ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து சிறைச்சாலை வச்சாப்புல இந்த மாதிரிலாம் கூத்து நடந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் என்னையே வந்து தாக்கணும், என்னையே வந்து வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னால் அதனால தான் நான் சொல்கிறேன் வந்து நீங்கள் யாருக்கு வந்து அடியார்கள் அடிமைகள்னு சொல்லிட்டு இதிலே நீங்களே வந்து தத்ரூபமாக நீங்கள் காமிக்கிறீங்க. நான் சொல்லி தெரியணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, நீங்களே உங்களுடைய செய்கைகள் மூலமாக நீங்கள் காமிக்கிறீங்க. அதனால் எத்தனை யூடியூப் வழியாக நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணினாலும் சரி, அது உங்களுடைய சரித்திரத்தையும் உங்களுடைய பலகீனத்தையும் உங்களுடைய இந்த இந்த நிலைமை இருக்கே ஒரு ரொம்ப உங்களையே நீங்கள் வந்து கீழ்த்தரமாக ஆக்கிக்கிறீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதனால் வந்து இன்னொன்று வந்து என்னென்ன ஞாபகம் இருக்குன்னா, உங்களுக்கு அப்படியே வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு திரையுலகம் மூலமாக வந்து அப்படியே காமிக்கணும்னு சொன்னால் வந்து காமிங்க, சோனியா காந்தியை பற்றி காமிங்க, ஜெயலலிதா அவரோட வரலாறை காமிங்க, ஆல் த இது பொலிட்டிக்கல் செட் பேக்ஸ் அண்ட் ஃபியாஸ்கோஸ் அண்ட் இது பண்ணாத அட்டகாசம் இல்லை அதெல்லாம் காமிங்க. அப்போ நான் சொல்லுவேன் வந்து உங்கள்கிட்ட இது இருக்குதுன்னு சொல்லிட்டு, தைரியம் இருக்குது, இது வந்து இது பாலிட்டிக்ஸ் பற்றியோ இல்லாட்டினா இன்னொருத்தவங்களோட லைஃப்பை பற்றியே நீங்கள் காமிக்கணும்னு சொன்னால் கேளுங்க, ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன உறவு இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் காமிங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இது நான் தான் இழைச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்னை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து என்னை வந்து இது பண்ணலாம் மடக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து அது உங்களுக்கு தான் வந்து உங்களுடைய கெட்ட நேரத்தை நீங்கள் தேடி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். அதுக்கு மேலே வந்து இது எலாபரேட் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை, ஏன்னா நீங்கள் தான் மேதாவிகள் ஞானிகள் ஆச்சே, இந்த மாதிரி மக்கு பிளாஸ்திரி கிடையாது இல்லையா, அதனால் உங்களுக்கு சொல்லி தெரியணும்னு சொல்லிட்டு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் மற்றபடி இது நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் உங்களுடைய படத்தில் காமிக்கிறது மாதிரி நான் ஒரு நாவல் எதுவும் படித்தது கிடையாது. ஓகே, நான் இதுவும் சொல்லிக்கிறேன், அது வந்து எனிட் பிளைட்டன்லேருந்து சரி, மில்சன் பூன் அண்ட் இது பெரிமேசன் ஆர் அகதா கிறிஸ்டி, நான் அந்த மாதிரி ஒரு நாவல் எதுவும் படித்தது கிடையாது. அதனால் நீங்கள் வந்து அனாவசியமாக இந்த மாதிரி கதாபாத்திரம் பண்ணி வந்து இந்த மாதிரி திருப்பாதீங்க, பிகாஸ் அதுக்கும் இதுக்கும் என்னுடைய லைஃபுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை. அதனால் இதையும் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், ஸோ தேட் வந்து நீங்கள் வந்து இது வந்து ஆடியன்ஸை வந்து மிஸ்லீட் பண்ணுறீங்க. அதனால் என்னுடைய வரலாறை பற்றி நானும் எழுதுகிறேன், அதனால் அது வந்து ஏன்னா என்னுடைய லைஃப் பற்றி எனக்கு தான் தெரியும், அதனால் என்னுடைய லைஃப் பற்றி நான் இப்பொழுது நான் எழுதி கொண்டிருக்கிறேன். நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அது வெளியானதுக்கப்புறம் யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கெல்லாம் தெரியும், அதனால் நீங்கள் வந்து சிரமப்பட வேண்டாம் என்னோடய லைஃப் பற்றி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. நீங்கள் உங்களோட லைஃப் பற்றி நீங்கள் கவலைப்படுங்க, ஏன்னா அதுக்காக தான் நீங்கள் பிறவி எடுத்திருக்கீங்க, உங்களுடைய பிறவியை வந்து இதை வந்து நீங்கள் வீணாக்காதீங்க. என்னை பற்றி வந்து தாறுமாறாக பேசி மட்டம் தட்டுறதுனால வந்து உங்களுக்கு இன்னும் லாபமாக போகிறதில்ல, ஆனால் நஷ்டம்தான் ஆகுமே ஒழிய லாபமாக போகிறதில்ல. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய எடுத்த ஜென்மத்தை வந்து வீணாக்காதீங்க, எடுத்த பிறவியை வந்து உங்களுடைய கர்ம பலன்களை நீங்கள் வந்து அதை வந்து தவிர்க்க பாருங்கள், நீக்கிறதுக்காகத்தான் நீங்கள் பிறவி எடுத்திருக்கீங்க ஒழிய மறுபடியும் வந்து தன்னுடைய கரும்பு பலன்களையும் இது பாவங்களை வந்து சுமக்கிறதுக்காக நீங்கள் பிறவி எடுக்கலை. அதே தான் நீங்கள் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இதில் உத்தேசத்திலே இருந்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுடைய வாழ்க்கை ஆயாச்சுன்னா அது வந்து உங்களுடைய இஷ்டம். அது அதுக்கப்புறம் வந்து ஏன்னா இது வந்து ஜென்ம ஜென்மத்துக்கும் வந்து இது குறையாத பாவம் ஆகிடும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யாரை வேணாலும் எப்படி வேணாலும் அதுவும் ஒரு இது இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் ஒரு இது ஒரு காரணம் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை நினச்சி என்னை மடக்கலாம்னு நினைக்காதீங்க, ஏன்னா அது நடக்கிற விஷயம் இல்லை. நீங்கள் யாருக்கு வந்து யாரோட பேச்சை கேட்டுக்கிட்டு யாரோட உத்தரவில் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களோ அது வந்து அவங்களுடைய நிலைமையே வந்து குலைந்த நிலைமையாக இருக்குது. அதனால் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் வந்து முழுகிற கப்பலில் முழுகிற கப்பலில் நீங்கள் ஏறி அதில் வந்து நீங்கள் வந்து கரை சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கற்பனை இருக்கலாம், ஆனால் வந்து முழுகிற கப்பலில் வந்து யாரும் கரை சேர்ந்ததில்லை, முழுகி தான் போகிறது. அதுதான் வந்து நடந்திருக்கே ஒழிய அதை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. அப்படியே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நலன் உங்களுடைய இதை இந்த பிறவியை வந்து ஒரு பிரயோஜனமான பிறவியாக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்களுடைய வாழ்க்கையை பற்றி அனாவசியமாக பேசுகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் ஒரு நல்ல இந்த இதில் அரசியல் மூலமும் இல்லாட்டினா யார்கிட்ட வந்து
பணபலம் இது புகழ் அதெல்லாம் இருக்கும். அவங்க வந்து அதை வந்து எப்படி அந்த துருபயோகம் பண்ணுறாங்க, அதை வச்சு வந்து மக்களுக்கு எத்தனையோ பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமும் துன்பமும் ஆயிட்டுருக்கு. அது அதை பற்றி வந்து என்ன உங்களுக்கு எடுக்கிறதுக்கு தைரியமும் அதுக்கு எடுக்கிறதுக்கு இது இருந்ததுன்னா திறமை இருந்ததுன்னா அதை பற்றி காமிங்க வந்து நான் சந்தோஷமாக பாராட்டுவேன். மற்றபடி வந்து இந்த மாதிரி ஏட்டுக்கு மூட்டியாக ஏதாவது காமிச்சிட்டு உங்களுடைய கற்பனைன்னு சொல்லிட்டு ஒரு இதை எல்லாத்தையும் காப்பி அடிச்சுக்கிட்டு இல்லாட்டினா வந்து இல்லாததையும் பொல்லாததையும் நீங்கள் சொல்லி அதை வந்து ஒரு படமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு காமிச்சிங்கன்னா அது வந்து கலைக்கு ஒரு பெரிய அவமானம். மற்றபடி நான் என்னை பற்றி பெருமையாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி மனப்பான்மை கிடையாது. இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து என்னை பற்றி தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனால நான் ஒன்று வந்து கிளாரிஃபை பண்ணணுன்ட்டு இருக்கேன் இந்த தலைப்பில். அதாவது எனக்கு வந்து நான் வந்து ஃபிலாசபி டெல்லி யூனிவர்சிட்டியில் ஹோல் டெல்லி யூனிவர்சிட்டியிலே எனக்கு வந்து ஃபிலாசபியில் ஹையஸ்ட் மார்க்ஸ் கிடைச்சிது. ஸோ மை ஃபேவரட் சப்ஜெக்ட் ஹேஸ் பீன் ஃபிலாசபி. அப்புறம் ரெண்டாவது வந்து நான் வந்து மக்குப்ளாஸ்திரியாக இருந்தது கிடையாது. நான் வந்து என்னுடைய இதுலேயும் வந்து மேத்ஸ் மேத்தமேட்டிக்ஸில் 100% நான் வாங்கியிருக்கேன். அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லி கூற விரும்புகிறேன். அதாவது எனக்கு வந்து என்னுடைய பற்றி பெருமையாக பேசுறது எனக்கு விருப்பமில்லை. இருந்தாலும் நீங்கள் வந்து தவறாக எதெல்லாம் சொல்கிறதுனால நான் உங்களிடம் நான் கூற விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நான் தற்சமயம் எழுதி கொண்டிருக்கிறேன். அது விரைவில் பப்ளிஷ் ஆகும். அதுவரை பொறுமையாக காத்திருக்கவும். இந்த தலைப்பை இத்துடன் நான் முடித்து கொள்கிறேன். எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றி, வணக்கம். நான் பத்மினி அர்ஹந்த், எழுத்தாளர் தொகுப்பாளர் padminiarhan.com மற்றும் தெய்வீக பணியில் ஈடுபட்டிருக்கும் ஈசனின் மனைவி. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.